ஆதியாகமம் 14 அதிகாரம் 7 10 வரை 19 ஆண்டவரின் தூதர் அவளை பாதரிடத்தில் இருந்த ஒரு நீரூற்று அருகில் கண்டார். அந்த ஊற்று தூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராய் பணிப்பெண்ணாய், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீயும் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபு நிலை யாரும் எண்ண முடியாதபடி அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் இயேசுக்கே புகழ், மரியவாளர். என்ன என் வழிபாட்டு எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா, இல்ல தியான வழிபாட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு விளங்கும். ஆட்பதிப்பு வழிபாடு அது வேறு, தியான வழிபாடு அது வேறு. இன்றைய வழிபாட்டில் பாடப்பட்ட பாடல்கள், பங்கெடுத்த மக்கள், வழிபாடு செய்தவர்கள் அனைவரும் தியானத்துக்குள்ள போயிருந்து இந்த சப்பானி கட்டிக்கொண்டு கண்ணை மூடி பர்பவத்துக்கு போனவர்தான் இருந்தது. அந்த ஆழமான பாடல்கள், கருத்தான பாடல்கள் உணர்ந்து படித்திருப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அது அநேக பலன் கிடைத்த வழக்கமாக படித்த பாடல்களை விட இந்த ஆவியான இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் மிக உன்னதமான தரமான பாடல்கள். படித்தவர் உள்ள முதலி அப்படி கடவுளோட ஒன்று சிறுத்தை காணக்கூடியதான் மக்கள் அப்படிங்கிறவாட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். சரி, இந்த வாசகத்தை நாங்கள் பார்ப்போம். அநேகமா நான் சொல்வது போல் வழக்கமா சொல்லுவேன், எல்லாருக்கும் தெரியும் இந்த வாசகம் அப்படிதானே. அதனால கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். நச்செய்தியில் நாங்கள் பல பல காரியங்களை எடுத்து நாங்கள் படிக்கிறோம், அதை மக்கள் மத்தியில் செய்தியாக பரிமாறிக்கொள்கிறோம். குறிப்பாக நான் ஒரு சில நாட்களாக நான் எடுத்துக்கொள்ளுகின்ற நச்செய்தி கூடுதலாக அந்த இறை வார்த்தை மக்களோடு பேசுவதை விட மக்கள் விரும்பி இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கூடுதலாக உங்களுக்கு அந்த நற்செய்தியை எடுத்து தருகின்றேன். என்றால் நாங்கள் உங்களுக்கு தருகின்ற பயிற்சியை விட, நாங்கள் ஆண்டோட வல்லமை உங்களுக்கு தருவதை விட நீங்களாக கண்டுபிடிப்பதுதான் மிக முக்கியமானது. நீங்களாக கண்டுபிடிப்பது, நீங்களாக தேர்ந்தெடுப்பது. உதாரணமாக நாங்கள் எவ்வளவு தராதரமான பழங்களை மரக்கறிகளை கடையில் வாங்கினாலும் இந்த சமருக்கு நாங்கள் ஊற்ற வச்சு அதிலிருந்து ஆய்ந்தெடுத்து சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை பார்க்கறதே எங்களுக்கு வித்தியாசம். அதுபோல் நாங்களாகவே ஆண்டவரோடு ஒன்றிச்சு ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள போவது அது ஒரு தரமான ஒரு காரியம், கூடுதலாக எங்களுக்கு கிரியேஷன். இன்றைய நாள் நாங்கள் வாசித்த வாசகத்தில் பார்க்க போனால் மூன்று பாத்திரங்கள் கூடுதலாக இடம்பெறுகிறது. ஒன்று ஆபிரகாம், மற்ற ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அடுத்தது சாராளுக்கு வேலைக்காரியாக இருந்த எகிப்தியப்பன் ஆகார். சரிதானே? சரி, இந்த நாங்கள் இப்பொழுது வாசித்த வாசகத்துக்கு முதல் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்க்குமா என்றால், ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அப்படி சொல்ல போனால் சாராளுடைய கணவன் ஆபிரகாம், அப்படிதான். சரி, அப்படியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அன்றைய நாட்களில் அந்த சூழலில் குழந்தை இல்லாவிட்டால் அதற்கு பெரிய ஒரு குறைபாடு, ஒரு வெக்கம், ஒரு மதிப்பில்லா தன்மை. அதோடு நம்மளுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையான்னு சொல்லி அவமானம் பக்கம் ஒரு பக்கம் இருக்க, தன்மானத்துக்குள்ளேயே தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய வேதனையாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் அவர் தங்களுக்கு என்று வாரிசு வேண்டும், தங்களுக்கு என்று குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அன்றைய சூழலில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டில் பணிப்பெண்கள் அல்லது அடிமைகளை அவர் தங்கள் கணவனுக்கு வாரிசாக மனைவியாக கொடுத்து குழந்தை பிறக்கின்ற வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. மெசபொத்தேமியா கலாச்சாரத்தின்படி அந்த காலங்களில் தங்களுடைய வீட்டு வேலைக்காரியை தங்களுடைய கணவனோடு குடும்பமாக இருக்கச் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறக்குமாயிருந்தால் அந்த குழந்தை தங்களுடைய குழந்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அங்கே இருந்தது, அந்த உரிமை இருந்தது. அந்த பழக்கத்தின்படி சாராள் ஒரு புத்தி சொல்கிறார் கணவனிடத்தில், என்னுடைய வீட்டு வேலைக்காரியோடு நீர் உறவு கொண்டு எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டா நல்லது, சில வேளை ஆண்டர்களுக்கு அப்படியே குழந்த பாக்கியத்தை தருவார் என்று சொல்லி ஆபிரகாமும் சாராள் பற்றி சொல்கிறார். ஆபிரகாமும் அதுக்கு தலையாட்டி விடுவார், சரி பரவாயில்ல என்ன செய்வது என்று சொல்லி பின்னுக்கு பார்ப்போம் என்ன நடந்தது. அப்ப அப்படி பார்க்கிற போது இப்ப என்ன செய்கிறாள், தன்னுடைய வேலைக்காரி அதை எழுத்திய பணிப்பெண் ஆகாரத்தில் போய் சொல்கிறார், நீ என்னுடைய கணவனோடு உறவு கொண்டு எங்களுக்கு ஒரு குழந்தை சிவத்தை நீ பெற்றெடுத்து தர வேண்டும், எங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும். ஆகாரம் என்ன செய்கிறார், அவளுக்கு உடன்பட்டு ஆபிரகாமோடு கணவன் மனைவியாக இருந்து அவள் ஒரு கற்பம் தரித்து அவள் ஒரு குழந்தையை பெறுகின்றாள். இப்ப குழந்தையை பெறுவதற்கு முதல் இப்போ என்ன நடக்கிறது சொன்னால், இப்ப ஆகாரம் தாய்மை அடைந்த போது இப்ப குழப்பம் வந்துவிட்டது. இப்ப சாராளுக்கு தாழ் மனப்பான்மை வந்துவிட்டது, நான் கருவுறை இல்லை, நான் தாய்மையடைய இல்லை, இது அவளுடைய தாழ்வு மனம் அவளுடைய மனதுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிற போது இவளுக்கு ஒரு பெருமை வந்துவிட்டது, நான் தாய்மையடைந்து விட்டேன் என்று சொல்லி. அந்த பெருமை சும்மா சாதாரண பெருமையை நாங்கள் நினைத்து கூட இயலாது, நச்செய்தியில் அதை பற்றி பெருசா இல்லாவிட்டாலும் அவளுக்கு வந்த அந்த பெருமை மிக மிக பெருமையான ஒரு தத்துவம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் நம்முடைய நாட்டில் பட்ட கஷ்டத்தை விட இங்கே வந்து சுதந்திரமாக இருக்கிறோம், செல்வமாக இருக்கிறோம், நாங்கள் விரும்பியே தான் செய்கிறோம், அங்கே ஒரு சைக்கிள் வைத்திருக்கு எங்களால் முடியாது, நாங்கள் இங்கே கார் வைத்து ஓடுகிறோம், அங்கே ஒரு விசதி வாங்கி ஏன்னா ஏசிக்கு ஃபேனுக்கு இருக்கிறோம், பாலம் தேங்க ஓடுகிற தேசம் என்று நாங்கள் இந்த நாட்டை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஆண்டவர்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆகார் இவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில் ஆபிரகாம் கடவுளால் தேர்ந்தெடுத்த கடவுளால் விரும்பப்படும் மனிதனாக இருந்தார், அவர் செல்வமுடையவராக இருந்தார், அவருக்கு ஏராளமான ஒட்டகங்கள் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, வயல்நிலங்கள் இருந்தது, அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார். அந்த நாட்களில் மதிப்பு மரியாதைக்குரியவராக இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டு நான் தாய் நடந்து விட்டேன் என்ற ஒரு பெருமை அவளுக்கு தானாக வந்திருக்கு, அது தப்பேதும் இல்லை. இந்த நேரத்தில் அவள் தன்னுடைய எஜமாட்டியை அவள் ஏளனமாக பார்த்தாள் வேதத்தை சொல்கிறது. அவள் உண்மையாக ஏளனமாக பார்த்தாளோ அல்லது இவளுடைய தாழ்வு மனப்பான்மை அவள் பார்க்கும் போது என்ன ஏளனமாக பார்க்கிறாளோன்னு சொல்லி அது அப்படியும் உருவாகி இருக்கலாம். உதாரணமாக எங்கள் மீது யாராவது எங்களுக்கு யாராவது பிடிக்கிறேன் என்று சொன்னால் தூரத்தில் ரெண்டு பேர் கதைத்துக் கொண்டிருந்தா அவர்கள் என்ன பெண் தான் இவர்கள் கதைக்கிறார்கள், என்ன பெண் தான் இவர்கள் சிரிக்கிறார்கள். நாங்கள் இயற்கையாக சொல்வது போல் இங்கே சாராள் தன்னுடைய வேலைக்காரி அந்த எகிப்திய பெண்ணை அவள் என்னை ஏளனமாக அவள் பார்க்கிறாள் அல்லது சிரிக்கிறாள் என்ற அந்த மனதுக்குள்ள அவளுக்கு ஒரு ஆதங்கம் வந்தது. அந்த ஆதங்கத்தை தன்னுடைய கணவனுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு உறவு கொள்ளும்படி தந்த என்னுடைய வேலைக்காரி என்னை ஏளனமாக பார்க்கிறாள், இதற்கு கடவுள் நீதி செலுத்த வேணும் என்று சொல்லி குறைப்பட்டுக் கொள்கிறார். கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது எங்களுக்கு தெரியும், வழி சொல்லவே முடியாது, மற்றாக்களோட போய் அதற்கு என்ன மாதிரி சீக்கிரம் சொல்றான்னு சொல்லவே முடியாது. சரி, இப்ப ஆபிரகாம் ஞானத்தோட அறிவோடு செல்கின்றார். அவளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவள், அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவள் உன்னுடைய பணிப்பெண், ஆக உனக்கு நலமானதாக எது செய்கிறதோ அதை நீ செய்வோம், உயர் தீர்ப்பு குறையில்லை என்ற இவருக்கு அவற்ற உயிர் தான் அவளிடத்திலும் வளருது. ஆகவே அவளை இவர் குற்றம் சொல்ல முடியாது, தட்டி கழிக்க முடியாது, இவளை இவர் தட்டி கழிக்க முடியாது. யாருக்கு என்ன செய்வது, யாருக்கு நீதி செலுத்துவது என்று தெரியாத ரெண்டும் கட்ட நிலையில் ஆபிரகாம் என்ன செய்கிறார், அவரிடத்திலேயே நீதானே எனக்கு தந்த சரி இப்பொழுது உன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே அவள் இருக்கிறாள், ஆகவே நீ உனக்கு நலமானதை செய் என்று சொன்னார். இதுதான் தாயமன் சரி, அவள் அவளை சித்திரவதை செய்கிறாள், கொடுமைப்படுத்துகிறாள். அந்த கொடுமை தாங்க முடியாமல் அவள் என்ன செய்கிறாள், வீட்டை விட்டு ஓடுகின்றாள். ஓடுகின்ற போது வாசிக்கப்பட்ட வாசனம் தான் நாங்கள் இப்போது பார்த்தோம். ஆகவே நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் போது 16 1-6 வசனம் மட்டும் வாசிக்கிறோம். இப்பொழுது நான் சொன்ன காரியம் அவ்வளோ அது இருக்கிறது. எக்கெரியா வர்த்தன இல்லை, ஒன்றிலிருந்து ஆரம்பம். செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவனை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றான். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெரிய செய்வேன் என்றார். ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரி சாராள், ஆகார். இப்ப ஆகாரைத்தான் சாராள் கணவனோடு உறவு கொள்ள செய்து இந்த குழந்தையை பெறும்படி சென்ற போது, ஒரு கருவுற்ற போது நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஆகாருக்கு சாராள் கொடுத்த அந்த தண்டனை, அளவுதான் சித்திரவதை, அளவுதான் கொடுமை தாங்க முடியாமல் அவள் தன் வீட்டை விட்டே வெளியே ஓடுகிறாள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப நாங்கள் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் ஒரு தாய்மைக்குரிய நிலையம் இருக்கின்றாள். எங்களுடைய தமிழர் சொல்றதா இருந்தா பச்சை பிள்ளை தாய்க்கு சொல்லும். அந்த நேரத்தில் அவள் வீடை விட்டு போறான், வீடை விட்டு போறான்னு சொன்னால் பாருங்க, இப்பொழுது அவளுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும். அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக பராமரிக்கப்பட வேண்டியவள், அன்பு செய்யப்பட வேண்டியவள், அவளுக்கு பலவிதமான ஆசைப்பட்ட உணவுகளை எல்லாம் கொடுக்க வேண்டிய நிலை. இப்படியாக தாய்மை அடைந்தவர்கள் உங்களுக்கு என்ன நன்றாக விளங்கும். அப்படியே ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் வேண்டிய நேரத்தில் அமைதி இழந்தவளால், சந்தோஷம் இழந்தவளால், மனப்பாரத்தோடு இப்பொழுது அவள் பாலகத்தில் நிற்கிற நிலையைத்தான் நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த நச்சேரியில் பாருங்கள், இந்த பகுதியில் சாரால் வீட்டை விட்டு வெளியேறி போனாலும் தான் வேற ஒன்றுமே அங்கு காணப்படும். அவள் கொடுமைப்படுத்தினாலும் இருக்கிறது, என்ன மாதிரி கொடுமை என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் உலகமும் அவள் வாய் பேசுகிறது, வாய் திறக்கவில்லை, மிக மௌனமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார். இதுதான் முக்கியம். இன்றைய செய்தியில் ஆழமான ஒரு கருத்து. இந்த செய்தியை அநேகமாக நச்செய்தியாளர்களுக்கு மக்களோடு பகிர்ந்து கொண்டது குறைவு. ஆனாலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நச்செய்தி. அதாவது விவிலியத்திலிருந்து முதலாவது ஒரு பெண் கடவுளா தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பெண்ணாகவள் ஆணப்படுகிறாள். அதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாராளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆகாரம் கொடுக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்த போது அவன் கடவுளை நோக்கி கூட வேண்டியதாக மன்றாடியதோ அல்லது அவைய குரல் எடுத்ததோ அச்செய்தி சொல்லப்படவில்லை. அதை ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டும், அதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவளுக்கு ஆண்டவருடைய பராமரிப்பு தானாக கிடைக்கிறது. ஆண்டவரே அவளை தேடி வருகிறார். வானதூதர் அவரிடத்தில் வந்து, வடிவா கவனித்து பாருங்கள், ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்வதற்கு பதிலாக சாராளுடைய பணிப்பெண் ஆகாரே என்று கேட்கிறார். சாராளுடைய பணிப்பெண் ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாள். அந்த வசனம் இருக்கிறது அப்படித்தான் வாசிக்கிறாங்க இல்ல. சாராயின் பணிப்பனாக நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவள் எங்கே இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக தெரியும். எங்கே இருக்க வேண்டியவள் எந்த இடத்தில் நிற்கிறாள்? பாதுகாப்பாக பராமரிப்போடு அன்பு செய்யப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு பெண், அரண்மனை போல் இருக்க இடத்தில் இருக்க வேண்டியவள். ஆனால் ஆபிரகாமுக்கு அரண்மனையோ வீடுகளோ இல்லை. அவனுடைய வாழ்க்கை எல்லாம் கூடார வாழ்க்கை, அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட கூடார வாழ்க்கையை கூட ஒரு நிம்மதி அமைதி சமாதானம் செல்வம் செழிப்பு எல்லாம் இருக்கிறது. அப்படியான இடத்திலிருந்து நீ எங்கே வழிக்கிட்டு வந்து விட்டாய்? உனக்கு எங்கே பணி இருக்கிறது? உன்னுடைய பணி என்ன? நீ அந்த பணியை விட்டு எங்கே வந்திருக்க? பாலைவனத்தில் வந்திருக்காய். நீ எப்படி இந்த நேரத்தில் இருக்க வேண்டும்? எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? உனக்கு எவ்வளவு அன்பு செய்யப்பட வேண்டும்? இதையெல்லாம் விட்டு நீ பாலைவனத்தில் வந்திருக்கிறாயே, நீ திரும்பிப்போ, திரும்பிப்போ, அங்கே போய் அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது திரும்ப அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம். நாங்கள் பின்னுங்க வாசிக்கும் போது தெரியும். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய அந்த சக்தி, அந்த அவளை ஆண்டவருடைய அந்த கருணை ஆகாரை வந்து அடைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த பொறுமை, உல வேதனையிலும் உல துன்பத்திலும் உல கஷ்டத்திலும் பாருங்கள், பாதுகாப்பா இருக்க வேண்டிய இந்த பாதுகாப்பை விட்டு நான் போ, எங்கேயாவது நிம்மதியா இருக்கும். ஏன் என்னால் கரைச்சல் கொடுப்பான், ஏன் இவர்களுக்கு நான் இளைஞராக இருப்பான் என்று அவள் வழிபட்டு வந்தாலே தவிர அந்த சாரானை அவள் பேசவில்லை. நீ தானே என்னை உறவு கொண்ட சொன்னாய், உன்னாலேதான் நான் உறவு கொண்டேன், உன்னாலேதான் நான் வயிற்று குழந்தை சுமந்து கொண்டிருக்கேன் என்று நான் வாய் பேசவில்லை, எடுத்து கூறவில்லை, எதிர்த்து பேசவில்லை. எசமானுக்கு அந்த எஜமாட்டி அவன் பணித்து நடந்தாள், மரியாதை கொடுத்தாள். கொடுத்து விட்டு தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அங்கே வாக்குவாதப்படவில்லை, சண்டை விடவில்லை. அப்ப அந்த மரியாதைக்குரிய நிலை, அந்த பொறுமையை ஆண்டு சந்திக்கிறார். அவருடைய மனதில் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு குமரல் இருந்திருக்கும். நாங்கள் எங்களுடைய இலக்கிய தமிழ் சொல்ல போனால் எரிமலை குமுறி வெடித்தது போல அவருடைய மனம் குமுறி வெடித்துக் கொண்டிருந்தது சொல்லலாம். அல்லது கடலலை பாறையில் உடந்து சிதறுவது போல அவருடைய எண்ண அலைகள் சிதறிக் கொண்டிருந்தேன்னு சொன்னான். நான் இப்ப எங்க போவேன், என்ன செய்வேன், இந்த பிள்ளை எப்படி பெற்றெடுப்பேன், பெற்றெடுத்த பிள்ளை எப்படி நான் வளர்த்தெடுப்பேன் என்று அவன் கற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறான். அத்தனை சிந்தனைகளையும் ஆண்டு அறிந்தார். அவள் தேவதூதனை அனுப்பி கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய்? சாராளுடைய பணிப்பெண் ஆகாரை எங்கிருந்து வருகிறாய், எங்கே போறாய்? சாராளுடைய பணிப்பெண் ஆகார் என்று தெரிந்த தேவதூதனுக்கு எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறான் தெரியாமல் இல்லை. அதை அவள் உணர வேண்டும், அவளுக்கு அதை காண வைக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையை தான் அந்த தேவதூதன் ஆகாரோடு பேசுகிறார். அப்பொழுதுதான் அவள் யோசிக்கிறான், நான் என்னுடைய நிலை என்ன. தேவதூதனுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்க, எங்கே சந்தித்தாள்? மீனுத்தருகே சந்தித்தாள். நாங்கள் பார்க்கின்றோம் சூரியனுக்கு செல்லும்படி மீனுத்தருகில் தேவதூதனை அவள் சந்திக்கிறாள். இப்ப நச்செய்தி நீரூற்று என்பது தூய ஆவியானவருக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கின்றது. அவளுடைய சஞ்சலத்துக்கும் வருத்தத்துக்கும் வேதனைக்கும் கவலைக்கும் அவள் திக்கத்தின் நிலையில் பரதேசியாக பாலைவனத்தில் அலைந்து இருந்தவளுக்கு இந்த நீரூற்றை போன்று ஆண்டவர் அவளுக்கு ஆதரவு கொடுக்கின்றார். திரும்பிப்போ, உன் இனத்தை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகிறார். அவனும் பழகி பெருகி பெரும் ஜாதியாக வருவான் என்று அவள் பலப்படுத்துகிறார். எந்த எவ்வளவுதான் கவலையோடு இருந்தாலும் யாராவது ஒருவர் நண்பர் வார்த்தையை எங்களுக்கு ஆறுதலாக சொல்லும் போது அது எங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும், நிம்மதியாக அந்த நிம்மதியை கொடுக்கிற. அதுவும் காரணம், உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், அவன் பெருகி பெருகி பழகி பெருகுவான். அனேமா அந்த நாட்களில் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் அந்த பழகி பெருக வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்துவார்கள். அது அவர்கள் விரும்பினார். திருமணம் செய்து வைக்கிறவர்களோடு கூட நீ பழகி பெருகி எதிரிகளை வீழ்த்தி நீ வாழ்வாயாக நான் அந்த நாட்களில் வாழ்த்துவார்கள். அதே போல் இங்கே சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் பழகி பெறுவான், பழமுன்னவன் ஆயிருப்பான், அவன் வந்து பெரும் ஜாதி ஆவான் என்றுதான் சொல்லுகின்றார். ஆனா அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லுகின்றார், அவன் காட்டுக்கழுதை போல் இருப்பான், அவன் எல்லாரையும் எதிர்ப்பான், எல்லாரும் அவனை எதிர்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் சென்ற உடனே உங்களுக்கு தெரியும் யார் அந்த வம்சம் சொல்லுங்கம்மா. அப்ப இது பெய்மர் அனுபவம் தான் இருக்குல்ல, அன்று சொன்னா சொன்னதுதான். ஆனா அவன் ஒரு பரமுள்ள ஜாதி, பெரிய ஜாதியாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். தொடக்கும் போது 16:11-13 மட்டும் பார்ப்போம். என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி அவள் சொல்கிறார் காண்கின்ற இறைவன் நீர், பார்க்கிற தேவன் நீர். ஆகவே நீ நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையாகவே ஆகாதே சீரத்தை, துன்பத்தை, வேதனைகளை எல்லாம் ஆண்டு சந்திக்கிறார். இதுதான் முக்கியமான எப்படிப்பட்ட ஆகார் நாங்கள் பார்த்தோம். முதலே அவள் பொறுமை உள்ளவள், அவள் எதிர்த்து பேசாதவள், பணிந்து நடக்க வேண்டியவள், பணிந்து நடக்கிறவள், அப்படிப்பட்ட ஆகாரை தேவன் சந்திக்கிறார். இப்ப இந்த ஆகாருக்கு இந்த குணம், இந்த பண்பு எப்படி வந்தது? ஆகாருக்கு இந்த பொறுமை, இந்த தாட்சி, பணிவு எல்லாம் எப்படி வந்தது? நச்செய்தியில் வசனம் இருக்கிற உன்பொருட்டும் கூட்டால் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. அவ இந்த ஆகாருக்கு இந்த பண்பு, இந்த பணிவு, இந்த பொறுமை எல்லாம் யாரிடத்திலிருந்து வந்ததென்றால் ஆபிரகாம் இடத்திற்கு தான் வந்திருக்கிறது. அவன் ஒரு நீதிமான், அவர் வந்து நேர்மையாளர் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஆண்டவரால் மிகவும் ஆழமாக நேசிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருக்கின்றார். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாம் காணப்படுகின்றார். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி சொதோம் குமார் அவருக்கு அழிவு வந்த போது நான் இதை தாசனாகி ஆபிரகாமுக்கு தான் இதை மறைப்பேனோ என்று சொல்லி உறவு கொள்கின்ற அளவு கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உறவு இருந்தது. இப்படிப்பட்ட ஆபிரகாம் நிச்சயமாக குடும்பத்தில் அந்த தான் வசித்த வீட்டில் எத்தனை தடவை ஆண்டவரை தொழுதார் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவரை தொழுது வந்திருக்கிறார், ஆண்டவருக்காக வாழ்ந்து வந்திருக்கிறார், ஆண்டவரை அவர் மறக்காமல் ஆண்டவரை அன்பு செய்து வந்திருக்கிறார். அவர் நேர்மையாளனாக இருந்த வழியாக அவருக்கு செல்வம் பெருகியது, சமுதாயத்தின் மதிப்பு இருந்தது, கடவுளால் விரும்பப்பட்டவனாக இருந்தார். ஆகவே அந்த ஆபிரகாமோடு இருந்தவர்களுக்கு ஆபிரகாம் எப்படி ஜெபித்தார், அவருடைய மனநிலை எப்படி, அவருடைய பண்புகள் எப்படி, அவரிடத்திலிருந்து தாழ்மை எப்படி, பொறுமை எப்படி என்றெல்லாம் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு ஒரு சந்ததி வேணும், நீ என்னுடைய பணிப்பெண் வேதகாரியோடு உறவு கொண்டு எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர எடுத்தரும்படி கேட்ட போது அவரும் தடை செய்யவில்லை, அங்கேயும் பொறுமையா இருக்கின்றார், தன் மனைவியிடம் சொல்லி அவர் தட்டவில்லை. இப்படியாக சில பண்புகளை ஆபிரகாமிடம் இருந்தால் கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்ட அந்த கற்று பாடம் தான் இங்கே அந்த தேவதூதனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவளை பண்படுத்தி இருந்தது. பெண்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம், எத்தனை பேருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்? முக்கியமாக இதுதான் தேவை. வழிபாட்டுக்கு வருகிறோம், புதுவாழ் கொடுத்துருக்கிறோம், நச்செய்தி வாசிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், அதை விளங்கப்படுத்துகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் சில வேளை அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. பிரைஸ்களோடு சொல்லுவார்கள், நாங்கள் வாயில வெளியவாக பிரைஸ்களோடு உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் நஞ்சுலாம் சொல்றாக்கள் இருக்கு. கூட்டத்துக்கு போறாங்கத்தான் எல்லா சீர்கேடு இருக்கிற சொல்றாக்கள் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க கூட்டத்துக்கு போய் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் போய்விட்டது, அவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, அவங்களை பார்க்கும்போது அவங்களோட முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லுற ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஆகவே நாங்களும் அந்த பகுதிக்குள் இருக்க வேண்டும். ராமன தாமனத்திலிருந்து அவள் கற்றுக்கொண்ட அந்த பாடம், அந்த அவள் தன்னை ஆபிரகாமுடைய சமய வழிபாடுகளில் அவள் நிச்சயமாக ஒன்றிணைத்தபடியால்தான் அந்த வானதுந்தர் அவளை சந்தித்து அவளிடத்தில் கேட்கக்கூடிய அந்த வசனம் வந்தது. எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே இருக்க வேண்டிய நீ, இப்படி இந்த இடத்தில் இருக்கிறாய், ஏனென்றால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை ஒரு பெரிய ஜாதியாக வரப்போறது, அது ஒரு பெரிய வலுவுள்ள ஜாதியாக வரப்போறது என்று அவனுக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லி திரும்பமாக ஆபிரகாமனுடைய வீட்டுக்கு ஆகாரை அனுப்பியிருக்கிறார். இந்த இடத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நச்சேரியில் விவிலியத்தை நாங்கள் புரட்டி பார்க்குமா என்றால், அதை நாங்கள் அதை தொடர்ந்து படித்துக் கொண்டு வருவோமா என்றால், அநேகமாக கடவுள் ஆண்களோடு தான் பேசியிருக்கிறார், ஆண்களுக்கு தான் பேசியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார், இப்படியாக வந்தது கவியல் தாவிதன் அண்ணமான சக்கரியா செஞ்சு சொல்லியிருக்கிறார். இப்படியாக பல இடங்களில் நாங்கள் பார்க்குமா இருந்தால், குழந்தை கிடைக்கும், உங்களை நான் பழுகச் செய்வேன், பெருகச் செய்வேன், அந்த நாட்டை தருவேன், இப்படியாக பல காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கடவுளுடைய இறை வார்த்தைகள் ஆண்களுக்கு தான் கூடுதலாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர்கள் பெண்ணுக்கு வாக்கு உறுதி கொடுத்திருந்தார். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் அன்னைமணிகளை கொடுத்தவர் சாதாரணமாக அவர் பிறக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தது அன்னைமணியார். ஆனா இங்கே சாதாரணமாக குடிமக்களை பொறுத்த மட்டும் அநேகமாக நாங்கள் நச்சரியை படித்து பார்ப்போமா இருந்தால், இறை வார்த்தையில் அந்த ஆண்டவருடைய தூதர்கள் அல்லது இறை பிரசனத்துக்கு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு என்று அநேகமாக ஆண்களுக்கு தான் கிடைக்கிறது. ஆனா இங்கே நாங்கள் பார்க்கும் போது, இங்கே நாங்கள் பார்த்தால் ஆகாருக்கு தான் கிடைக்கிறது. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பலசாலியாக இருக்கும், ஒரு பெரிய இனமாக என்று இங்கே தேவர்கள் சொல்வதை நாங்கள் காணக்கூடிய ஆகாரனுக்கு பிறந்த இஸ்மாயில், ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கும் பலத்த சாதி, ரெண்டும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஜாதிகளாயிருக்கும். அவர்கள் இருவரும் இரு பெரும் கூட்டமாக, பெரும் ஜனத்திரளாக பூமியில் பருகி பெறுகிறதை நாங்கள் காணக்கூடிய இந்த அர்த்தம், இந்த விஷயம் எங்களுக்கு எதை கொடுக்கிறது, எதை சொல்கிறது, அதான் முக்கியமான. ஆண்டவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய வைக்கிறார், சூரியனை ஒதுக்க செய்கிறார் பார்த்தோம். ஆகவே ஆண்டுடைய கண் பார்வையில் வசதிப்படைய ஆபிரகாம் ஒரு செல்வந்தன், நேர்மையாளன், அவர் கடவுளால் விரும்பப்பட்டவர், கடவுள் கோந்தவராக இருந்தார். அவருக்கு மட்டும் குழந்தையை கொடுக்க ஆண்டவர் விரும்பவில்லை, ஆபிரகாமுடைய வேதக்காரிக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் என்றது, ஜெபிக்க தெரியாதவர்களுக்கும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஆகவே எனக்கு ஜெபிக்க தெரியாத ஆண்டவர் கேட்கணும்னு இருக்கிறாய், நாங்க படிக்க பழகவா, ஜெபிக்க பழகவாடல் உள்ள இதே தான் அந்த பசி இருக்கும் என்ற ஒரு பாடல்களுடைய பின்னர் தேடல் இருக்கும், எங்க தேடல் இருக்கோ அங்கங்கே ஆண்டவர் எங்களுக்கு அந்தந்த நேரம் புதிய புதிய வல்லமைகளை அருண்கொடைகளை எங்களுக்கு தருவார். ஆகவே ஆண்டவர் யாரையும் பாகுபாடுபடுத்தி ஒரு நற்செய்தி போதிக்கிறோம், இவருக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த நற்செய்தி போதிக்கிறவர்களை தந்திருக்கிறார், எனக்கு அந்த வேலைகளிலிருந்து யாரும் ஒதுக்க முடியாது. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால் உங்கள் எல்லோருக்கும் அது கிடைக்கும். புதிய சகோதரங்கள் இவனெல்லாம் பாட பாடி அந்த வழிபாடு செய்யறன்னு சொன்னால் அவருக்கு அந்த வரம் இருக்கு இல்லையே, அதே போல் பெற்றாக்கள் இல்லைன்னு சொல்லி நீங்களும் முயற்சி தான் உங்களை இன்னொரு வழிகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக எடுத்து பாவிப்பார், அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். நாங்களே விட்டு கொடுக்க வேண்டும்.
அதான் முக்கியமாக இருக்கு.
ஆகவே ஆண்டவர் செல்வந்தர்களுக்கு அல்லது ஆண்டவருக்கு பணி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை கொடுக்கின்றார். அல்லது செல்வ ஆண்டவர் வந்து தானாக பேசுகிறார் என்று அவர்கள் ஆகாரே ஆண்டவர் தானாக தேடி வந்து அங்கே பேசுகிறார். அவள் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் அங்கரைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலை அவளுக்கு வரவில்லை. அவள் குமுறி அழுகப்படி வருகிறாள் என்று சொன்னால் அவளுடைய உள்ளத்துக்குள் அவள் ஆண்டவரை சந்தித்திருக்கிறாள். உள்ளத்தால் ஆண்டவர்கள் பேசியிருக்காள். ஏன்னா அதை கட்டிக்கொண்ட இடம் ஆபரம் அவருடைய இல்லமாக இருக்கிறோம். ஜெபிக்க தெரிந்தவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அந்த ஜெப சூழலுக்குள்ள போனவர்களுக்கு தான் அந்த ஆனல் வீசும். அதனால்தான் சில வேளைகளில் நாங்கள் வழிபாடுகளுக்கு புதுசாக வருகிறவர்களுக்கு ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் இறங்குறது காரணம் இங்கே இருக்கின்ற ஜெவ வீரர்களுடைய அந்த ஜெவ ஆன அந்த வெக்கை என்று சொல்வார். அந்த மின்சாரம் பாய்வது போல் அந்த விசுவாசிகளுடைய அந்த வல்லமை மின்சாரம் போல் அவிசுவாசிகள் கூட அது பாயும். அவையிட நான் சில வேளை சொல்லும் புது அங்கத்தவர்களை அழைத்து வாருங்கள் ஆண்டு தொடலாம் என்று சொல்லி அழைத்து வரும்போது அவர்கள் இருந்த எங்களை விட அவர்கள் ஆழமாக செயல்படக்கூடிய சக்தி அங்கே இருக்கிறன்னு சொன்னால் எங்களிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் ஆழம் அந்த வல்லமை எங்களிடத்தில் ஆண்டருடைய கிருபை தங்கி அது மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டு விரும்புகின்றார். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே நடந்து ஆபரகாமத்தில் அவள் கற்றுக்கொண்ட பாடத்தினால் அவள் தனக்குள் ஆண்டவரோடு பேசியதனால் ஆண்டவரே தேவதூதனாக வந்து அங்கே பேசுகிறார். அங்கே அந்த சூழலில் அல்லது நான் வாக்கு எடுத்து அவனுடைய கருத்துப்படி தேவதூதரும் கடவுள் என்ற கருத்து அங்கே நிலவுவதை நான் காண முடியாது. அதாவது கடவுளே அங்கே வந்து அங்கே ஆகாரோடு பேசியதாக நாங்கள் நம்பக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவளுடைய மனதில் இருந்த வேதனையை அவர் சந்தித்தார். அவர் இன்றைய நாட்களில் கூட நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போனாதான் ஆண்டவர் வந்து என்னை சந்திப்பார். அந்த கருத்து என்னவென்று சொல்லுவேன்னால் அந்த ஆலயத்துக்கு போய் ஜெபித்தால் அல்லது திருஜாத்திரை போய் செய்தால் தான் நாங்கள் கிடைக்க மாட்டேங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் வாழ்ற வீட்டிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டோட வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியமானது. அவை நாங்கள் ஜெபிக்காமல் ஆண்டு வருவார் என்று சொல்லி அந்த அப்படி பொருள் எடுக்க வேண்டாம். அப்படி பொருள் எடுப்பதாக இருந்தால் இப்படி இருக்கணும். அப்படி ஆபிரகாமுடைய அடம்பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னொருவருடைய அந்த விசுவாச பயிற்சிக்கு அருகில் அதை பார்த்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சில வேளை பாருங்கள் இந்த வழிபாடுகள் வருகிற சகோதரர்கள் இங்கே முன்னுக்கு வந்து வழிபாடு செய்ய மாட்டோம். ஆனால் நீண்ட நாட்களாக வந்தவர்களுக்கு அந்த பயிற்சி இருக்கு. அவர்களே முன்னுக்கு எடுத்து விடும் போது அவர் தானாக அவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பார்த்து ஜெபித்து அவர்கள் அதோடு ஒன்றித்திருக்கிறார்கள். அதான் முக்கியமானது. அதே போல்தான் நாங்கள் எங்களுடைய வீட்டில் நச்சேரிய தினமும் படித்து ஆண்டுடைய அனலை பெற்றுக் கொள்வோமா இருந்தால் முக்கியமானது. அதுதான் அங்கே அந்த பெற்றுக்கொண்ட அனுபவம் சில வேளை உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது வேதனைகள் வரும்போது அவரே வழியை திறந்து விடுவார். நாங்கள் பார்க்கின்றோம் ஆபிரகாமுக்கு சென்ற இடமெல்லாம் கடவுளுடைய தயவு கிடைத்தது என்று பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு சென்ற இடமெல்லாம் கடவுளுடைய தயவு கிடைத்தது என்றால் காரணம் ஆபிரகாமோடு இருந்தவர்களுக்கும் தயவு கிடைக்கிறது. உன் பொருட்டு உன் வீட்டால் மீட்கப்படுவார் ரசிக்கப்படுவார். ஆபிரகாம் பொருட்டு அவனுடைய வேலைக்காரி ஆசீர்வதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் என்னுடைய வழிபாட்டு குழுவில் இருந்து ஆண்டோட வல்லமை பெற்றுக் கொண்டு வாழ்வதன் நிமித்தம் இன்னும் அநேக சகோதரங்களை என்னுடைய நிறைவு சகோதரங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சில வேளை என்னுடைய குடும்பங்களில் தகப்பன் அல்லது தாய் விசுவாசமா இருக்கலாம், பிள்ளை விசுவாசம் என்ன இருக்கலாம். அந்த தாய் தகப்பனுடைய ஜெபம் இந்த குடும்ப ஜெபம் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளையும் அந்த வழியை கொண்டு வரும். அது முக்கியமானது. தாயகத்தில் ஒழுங்கில்லாட்டி பிள்ளைகள் ஒழுங்கில்லை அது உண்மை. நாங்கள் அதை மறுப்பதற்கில்லை. தாயகத்தில் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாது. அவை நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குடும்ப ஜெபத்தை செய்து வாழும் போதுதான் அந்த குடும்ப குடும்பத்தில் ஆண்டவருடைய வல்லமை நிறைவாக எங்களுக்கு இறங்கி வரும். நாங்கள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் அது முக்கியமானது. எப்படி ஆபிரகாமுடைய அந்த வல்லமை சாரா ஆகாருக்கு பாய்ந்து சென்று ஆகாருக்கு ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்ததோ, அதாவது தேவதூதன் இறங்கி வந்து சொன்னாரோ, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், பாருங்கள் எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். அந்த விசுவாச வாழ்க்கைக்கு நாங்கள் வாழும் போது, வழிதப்பி போகும் போது ஆண்டவர் எங்களோடு பேசுவார், நீ எங்கே இருக்க வேண்டியது, நீ என்ன செய்ய வேண்டியது, இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையை எப்படி திசை திருப்பி கொண்டிருக்கிறாய், இப்படி ஆண்டவர் பேசுவார். எங்களோடு என்ன ஆண்டவர் பேசி இருக்கிறார், இப்படி எங்களோடும் பேசுவார். நாங்கள் பாடலை பாடி தொடங்கும். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக இந்த பாடலை பங்கேற்க போகிறோம். நம் தேவன் வல்லவன் நல்லவன், நம் தேவனே
இயேசுவே உம்மை போற்றுகிறோம், தூயாவே உம்மை போற்றுகிறோம். நம்ம மதியாக
நாங்கள் நல்ல அருமையான பாடல் ஒன்று படித்தோம். உன்னத தேவனுடன் இருக்க உள்ளமே கலங்காது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
உள்ளமே கலங்காது.
இப்ப ஏன் எங்களுக்கு சொல்றீங்க
என்னுடன் இருக்கு?
உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே. இப்படி எத்தனை முறை நீங்கள் உங்களே தேடிவிட்டீர்கள்? முக்கியமானது. சும்மா நாங்கள் பாடலை உணர்ச்சி வசப்பட்டு பாடுவதோ அல்லது செய்தியை ஆசையோடு கேட்பதோ முக்கியமில்லை. அதுக்குன்ற நான் எனக்கு இதை ஆதாயப்படுத்திக் கொள்கிறேன், எனக்கு இதை சொந்தமாக்கி கொண்டேன், அது முக்கியமானது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நான் சாட்சியா சொல்ல வேண்டுமா இருந்தால் நான் அதை சொல்லக்கூடிய வல்லமை எனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய உன்னத தேவை என்னுடன் இருக்க என் உள்ளமே நீ கலங்காதே. நீ உனா கலங்குறாய் கேட்க வேண்டும். நான் முன்பு சொன்னேன், என்னை பற்றி கணக்கு சாட்சியை சொல்லணும்னா சொல்லலாம், நீங்க சொல்லணும் சாட்சி. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு சேர்த்து செல்வன் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இருக்கிற வீட்டில் இருக்கிறார், போற போது வராது, எங்கெல்லாம் சென்றாலும் அங்கெல்லாம் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகளுடைய தொழிலுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்வினிய கட்டுகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனத்தில் மாயங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கடவுளுடைய இரத்த கோட்டைக்கு இருக்கிறேன், அவருடைய காயங்களுக்கு இருக்கிறேன். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குமா இருந்தால் அதை நிரூபிச்சு காட்டுவதால் முடியும். நாங்கள் இன்னைக்கெல்லாம் எங்களுடைய ஊர்தான் செய்வின சூன்யங்கள், மருந்துகள், மாயங்கள், சுடல சாம்பல் போடுற காரியங்கள் ரெண்டு மடங்கு கூடுதலா மறந்து போவார். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தது, அந்த குடும்பம் சின்னம் பிள்ளமாக போட்டுருந்தது. அந்த வீட்டுக்கு தேவமான படி கூப்பிட்டிருந்தார்கள். அங்கே போய் நாங்கள் தேவம் பண்ணிட்டு பார்த்தோம். அடுத்த கிழமை என்னுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஒரு சிறங்கு சாம்பல் இருந்தது வாசல். ஆனா அந்த சாம்பல் உள்ளுக்கு வர முடியும். நான் பார்த்துட்டு எந்த வாட்டர் போச்சு என்ன தான் தைரியம் இருந்தது, அது வேணும், அதான் முக்கியமான. ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நாங்கள் தினமும் செய்யற ஜெபம் எங்களை பாதுகாக்கும். அந்த வல்லமை இருக்கும். உன்னத தேவன் என்னுடன் இருக்கிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என் உள்ளம் கலங்க கூடாது. அதுல நீங்கள் விசுவாசமா இருக்கணும், அதான் முக்கியமான. உடனடியாக அதை நான் அள்ளி போடவில்லை. அது என்னுடைய மனைவிக்கு தெரிந்து அது பொம்பளை தெரிஞ்சு அழிஞ்சா கூட்டி போட்டு தும்பு தெளிஞ்சு கூட கழுவோன்னு இருந்துச்சு. அப்படி என்னத்துக்கு ஏன் அது முக்கியமானது? இப்ப கனடார நாங்கள் மண் எடுக்கிறதே கஷ்டம் இல்லை, சாம்பலங்க உயர்வது எந்த எந்த வீட்டு அனுப்பிக்கணும். என்னோடும் பேசுவார் படிக்கும் போது அதை நாங்கள் எங்களுக்கு என்னதாக்கி கொள்ள வேண்டும், அதான் முக்கியமானது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆகாரத்துடைய விஷயத்தை, அதாவது தேவதூதன் பார்த்து சொன்னார், நீ திரும்பி போ சாரனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நீ பணிப்பெண் ஆயிருந்துச்சு. அதை திருப்பி எழுந்து அவள் பேசவில்லை, திருப்பி வந்து விட்டார். அந்த எத்தனை காலம் அவன் சந்தோஷமாக இருந்தார். திரும்ப அவளுடைய வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியபடி சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரிந்தனே. ஈசாக்கை அவள் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பிள்ளையோடு ஆகாருடைய மகன் இருந்தானே, அவன் போய் விளையாடுறதில்லை, சிரிக்க தொடங்க. அதேமா நீ கவனிச்சு பாருங்க, குடும்பங்களுக்குள்ள கூட்டு குடும்பங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வரும்னு சொன்னால், வளர்ந்தாக்கள பிரச்சனை வராது, சின்ன பிள்ளைகளான் பிரச்சனை வாரது கூட. இந்த அந்த பிள்ளைய கூட அடிச்சாம அந்த பிள்ளைய எடுத்தா இல்லைன்னா தள்ளி விட்டா ஏதாச்சும் செல்லிட்ட பொறையா செல்லிட்ட அங்க தாகவனுடைய ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே பெரிய சண்டை வந்தது. அதே நினைச்சு இங்க வருது. இங்க என்ன சொன்னா சாரனுடைய உள்ளே பார்த்து அவன் விளையாடிட்டான், கொஞ்சிட்டான், விளையாடிட்டான். இது பிடிக்கல சாரா. அப்ப சாரனுக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த நாட்கள் அந்த சொத்து பரிமாறுற பிரச்சனை அந்த நாட்டை மட்டுமே இந்த நாட்டை இருந்தது, இந்த நாட்டை மட்டுமே அந்த நாட்டை இருந்தது. அப்ப சாராளுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் தன்னுடைய மகன் இவன் விளையாடிய போது திரும்பவும் போய் ஆபிரகாமத்தில் முறையிடுகிறாள், என்னுடைய மகனோடு இவன் பங்காளியாக இருக்கக்கூடாது, திரட்டி விடும் வழியே. இப்ப இவருக்கு அடுத்தபடி இன்னொரு பிரச்சனை, போச்சுன்னு கூட சின்ன கூடுனேன் ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 86 வயசு இருக்கிற போது இஸ்மாயில் பிறந்தார், 100 வயசு இருக்கிற போது ஆபிரகாம் பிறந்தார், கிட்டத்தட்ட 14 வயசு ஆயிடுச்சு வளர்ந்த பொடியன். அவன் 65 பையனாக இருப்பான் அப்படின்னு அந்த தகப்பனங்கள் இருக்க முடியாதுன்னு. இப்ப அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு போச்சு. அவன் வேதனைப்பட்டான், கலங்கினான், ஆனா கடவுள் சொன்னார் சார உனக்கு என்ன சொல்றாலும் அதை செய்வதற்கு அடுத்த அடி வந்தது. சார உனக்கு என்ன சொல்றாலும் அதை செய்யற ஆண்டோட திட்டம் வேறையா இருக்கிறது. சமூகத்தை கட்டிகள் போக வேண்டியிருக்கிறது என்றால் இஸ்ரேல் பரம்பரையே ஈசாக்கை வைத்த பலப்படுத்த வேண்டி இருக்கிறது. இங்க ரெண்டு ஒன்றா இருக்கிறோம் விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இஸ்மாயிலும் ஒரு பெரிய ஜனமாக வளர்கிறான், இங்கே ஈசாக்கும் பெரிய ஜனமாக வளர்கிறான். ஆனால் நான் முதல் சொன்னேன் இல்லவா ஒரு காட்டு கழுதையை போட்டிருப்பானே, காட்டு கழுதை என்ன வந்தது? ஏன்னா அந்த வசனம் வர வேண்டும். காட்டுக்கொள்ள சொல்லும் சேர்ந்து ஓ அது ஒன்னிடத்துல இருந்த எல்லா இடம் தெரியும், ஒரு பக்கம் இருக்க உருட்டு கழுதைதான் பொரிசு பக்கம் தெரியும், அதுதான் எஜமான கடங்கி நடக்கும். காட்டுக்கழுதைக்கு பொரிசு பக்கம் தெரியாது, எஜமான கடங்கவே மாட்டுது, அதுதான் இங்க நடக்கும். அப்ப அந்த கட்டத்தில் பார்க்கும் அப்படி அடங்காத மக்களையும் பெருகத்தான் பண்ற, அடங்க மக்களையும் பெருகத்தான் பண்ற. ஆக இந்த இடத்துல இப்ப ஆபிரகாமுக்கு பெரிய போராட்டம் வந்துட்டு என்ன செய்யற ஒன்றுமே செய்யலாது. அப்ப அங்க முதல் தலையாட்டு இப்ப இரண்டாந்திரம் இந்திய தலையாட்ட வேண்டி வந்தது. இப்ப என்ன செய்யுது, அவருக்கு ஆகாரத்துக்கு அப்பங்களை எடுத்து வச்சு தோல்பை, அந்த நாட்டில் பிளாஸ்டிக் கேனல் தோல்பைக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி அவரை தோட்டம் வச்சு தப்பிலையும் கொண்டு போன. இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி எல்லா விஷயமும் கொஞ்சம் வாய்ப்பு சேர்ந்தா கூட நாங்கள் இது கேட்கிறோம் இல்லை, அதுக்கு வாய்காட்டி இருப்பேன், அதான் பொட்டாதாக்கல ஞாபகம் நல்லதா இருப்பேன், அதுக்கும் ஓம் தான் இதுக்கும் ஓம் தான், சரி போட்டு அனுப்பியாச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு மனம் வேதனையாக இருந்தது, ஏன்னா அவன் நீதிமான், அவன் நேர்மையான முக்கியமான விஷயம் திரும்ப போகிறாள் பாலைவனத்துக்கு மேல போகிறாள். பெயர் சிவா என்ற பாலைவனத்துக்கு கூட கடைசி போய் போறாள், தன்னுடைய குழந்தையை கையில ஏந்தி கொண்டு போறாள். திரும்ப அவனுடைய உள்ளம் படிக்கிறது, குமுறுகிறது, எதுவும் பேசவில்லை, அழைத்துக் கொண்டு செல்கின்றாள். மேலே தாங்க முடியாத வெயில், கீழே மனம் சூடு. அவர்களுக்கு நிச்சயமாக அவள் செருப்பு போட்டிருக்க மாட்டாள், ஏன்னா அவளது வேலகாரப்பன் அடிமைகள் வேலகாரர்கள் காலில் செருப்பு அணைய அணியக்கூடாது. ஆகவே அவள் செருப்பு அணைத்தாலும் அணியிலே அது ஒரு பக்கம் இருக்கு. இப்பொழுது பாலகன் எங்க பொருள் எங்க வாழ்றது தெரியாம தன்னுடைய பத்தாக்குறைக்கு குழந்தையோட போறாள். அந்த நேரமே நான் போயிருந்தேன், நிம்மதியாக இருப்பேன் ஆண்டு, நீ வந்து திரும்பி போன சொன்னா திரும்பி போறேன், இப்போ பிள்ளையோட போறேன் சொல்லி அவள் புலம்பியாக எழுதப்படையில்லை. இது அவள் மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டு போறாள், அதான் முக்கியமான, அதை நான் மறந்து போகக்கூடாது. அதே மாதிரி ஆபிரகாமும் விட்டு விட்டு கலைத்து விட்டு அவனும் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டான், அவனும் ஜெபித்திருப்பான். இந்த ஜெபம் எல்லாம் சந்திக்கப்படுற ஒரு நேரம் வருகிறது, எங்கே வருகிறது என்று சொன்னால் பாலைவனத்தில் நடந்து 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 அவர்கள் கொண்டு போன தண்ணீர் அவர்களுக்கு முடிந்து போகிறது. சாப்பாடுனா தண்ணீனா இருக்கிறார். அதுவும் பாலைவனத்தில் மிக கஷ்டம். அப்ப இப்படி என்ன செய்யறான், அவள் தன்னுடைய குழந்தையை ஒரு 10 ஏக்கர் வளர்த்தி விட்டு 50 ஏக்கரத்துல போய் இருந்து அவள் அழுறாளாம். என்ன அழுறாள், என் குழந்தை சாவதை நான் கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று சொல்ல அழுகிறாள். எந்த தாய்க்கு தான் விருப்பம் உள்ள சாவது? அங்கே அவனுக்கு 16 வயசு, ஆனால் அவன் குழந்தை தான் சொல்றான். அப்படிதான் அழுதப்பட்டு இருக்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு தாய்மாருக்கு எவ்வளவுதான் வளர்ந்தாலும் புள்ள குழந்தையா தான் இருக்கும். இந்த இடத்துல அவள் அழுகிறாள், நான் என் குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுகிறாள். அப்பொழுது திரும்பவும் ஆண்டவர் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன நடந்தது? உனக்கு நிகழ்ந்த சம்பவம் என்னன்னு கேட்கிறார். அவள் பேசியதாக காணப்படவில்லை. நீ சென்னையிலே போக சொல்லி நான் போன திருப்பி கழிச்சு விட்டாங்க என்றெல்லாம் சொல்லவில்லை. அழுகொண்டான். அப்பொழுது தேவதூதன் சொல்றார், நீ வளர்த்திய இடத்திலிருந்து உன் குழந்தையின் அழுகுகளை நான் கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. நீ வளர்த்திய இடத்திலிருந்து குழந்தையின் அழுகுகளை நான் கேட்டேன், உன்னுடைய அழுகுகளை நான் கேட்டேன் என்று சொல்லவில்லை. நீ உள்ளக்கூடியதை நான் கேட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த குழந்தையின் அழுகுகளை நான் கேட்டேன் என்றால் அது ஒரு பெரிய சமுதாயமா வாழ வேண்டும் என்றது ஆண்டவருக்கு தெரியும். அதே வேளை இவன் வளர்ந்து விட்டான், அவனுக்கு அறிவு வந்து விட்டது. தன் தாய் அழுவதை பார்த்து அவன் மனதிருப்பான். நிச்சயமாக தான் சாக போறேன் அவன் அழுதிருக்க மாட்டான். அவனுக்கு சாதனை என்ன தெரிஞ்சிருக்கும். தாயுடைய அழுகுகளை பார்த்து அவன் அழுதிருப்பான். அவன் இந்த ரெண்டு கண்ணீரும் சேர்ந்து பகவராட்சியத்தை தட்டி, இந்த ரெண்டு கண்ணீரும் சேர்ந்து தட்டின போது அந்த ஆபரம் தன்னுடைய கூட்டிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். அந்த ஜெபம் சேர்ந்து தான் இங்கே கிரியை செய்வது முக்கியமானது. எதை சொல்லுகிறேன் என்று சொன்னார், எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய வேதனைகள் பல்லோராட்சியத்துக்கு நிச்சயமாக போவோம். அது அங்கே எங்களுக்கு விடை பெற்றுத்தரும், மறுமுறை செலுத்தித்தரும். முக்கியமானது ஆண்டவர் என்ன செய்கின்றார் பாருங்கள், ஆகாரை கைவிடவில்லை. அவள் கண்ணீரை தன்னுடைய திருப்தியை சேர்த்து வைத்திருக்கிறேன் சொன்னது போல் அவள் கண்ணீரை சந்திக்கின்ற நேரம் வருகிற சந்திக்கின்றார், அவளோடு பேசுகின்றார். என்னை காண்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லி காண்கிறதவனாக இருந்தவர் உங்களை விசாரிக்கிறதவனாக வந்திருக்கிறார். உனக்கு என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார். விசாரிக்கிறதவனாக இருக்கிறார். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர்கள் விசாரிக்கிறோம். அது சில போல ஒரு விசுவாசியூடாக விசாரிக்கலாம், உங்களுக்கு விருப்பின ஒரு நண்பர்களூடாக விசாரிக்கலாம், அல்லது நாங்கள் திருப்பலி பூசை போய் பூசை பார்த்து கொண்டிருக்கிற போது நற்கரண வடிவத்துக்கு எங்களோடு விசாரிக்கலாம், அது எப்படி ஒரு வழிபாட்டு நாங்கள் வந்திருக்கும் போது இந்த வழிபாட்டு கொடுக்கப்படும் செய்தி கூட எங்களோடு விசாரிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகை ஆண்டு விசாரிக்கலாம். அது காண்கிறதவர் எங்கே போனாலும் அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் எங்களை விசாரிக்கிறதவனாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை தன்னுடைய தோளில் சுமந்து செல்கிறதவனாக இருக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்கிறதவனாக இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிறதவனாக இருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதவனாக இருக்கிறார் என்பதெல்லாம் நாங்கள் இங்கே இதிலிருந்து நாங்கள் காணக்கூடிய இப்படியாக ஆண்டவர் பேசிய போதுதான் அவளுடைய உள்ளம் கடவுள் ஒன்றைக்கும் போது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவளுடைய கண்கள் அதுவரை திறக்கப்படுது. இப்பொழுது அவளுக்கு கூட நேரம் இருந்தது என்னன்னு சொன்னா, என்னுடைய மகன் சாவ போனான், தண்ணி முடிஞ்சது. அவளுக்கு இப்போ அவளுடைய பிற முழுக்க தண்ணீராக தங்கி இருந்ததை தவிர, பிள்ளைகள் தங்கி இருந்ததை தவிர, போன முறை எப்படி ஆண்டவர் என்னை சந்தித்தார் பேசினார் என்னை வழிநடத்தினார் என்று அவள் மறந்துட்டார். திரும்பவும் ஆண்டவர் வந்து விசாரித்து போட்டு அவளோட கருத்து கொண்டு போன போதுதான் ஆண்டுடைய அந்த செயற்பாடு அந்த வல்லமை அவளை தொட்டது. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட போது பக்கத்தில் நீருட்டை காண்கிறாள். நீருட்டை கண்டு தன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வதற்கு தண்ணீரை கொடுக்கிறாள். அவனும் பிழைத்துக் கொள்கிறான். இதுதான் முக்கியமானது. நாங்கள் சும்மா புலம்பி கொண்டு அழுது கொண்டு தெரிஞ்சா போல கண்கள் திறக்காது. கடவுளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அப்பொழுது கண்கள் திறக்கப்படும். வாழ்க்கையில் எத்தனையோ பல பிரச்சனைகளுக்கு விடை காண முடியாமல் இருக்கிறது, நாங்களே விடை காண பார்க்கணும், நாங்களே வழிகளை கலக்க பார்க்கணும். அது நடக்காது. தண்ணீர தண்ணீர் எனக்கு குளம் செத்து ஆண்டவரை சந்தித்து ஆண்டவர் பேசிய போது ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கின்றார். கண்களை திறந்தபோது நீரூற்றை கண்டு குழந்தைக்கு தண்ணீரை கொடுக்கின்றார். குழந்தை பிழைத்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் அது பெரிய சந்ததியாக வளருது. தொடக்கணும் 26 ஆதியாகவும் 26 9 21 மட்டும்தான். அவன் கண்களை திறந்து துன்பங்கள் ஒரு காலம் உங்களை சூழ்ந்து எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க சிந்தித்து பாருங்க, ஒரு வீட்டுல துக்கமான சம்பவம் நடந்துட்டால் எத்தனை நாளைக்கு சமைக்கா இருக்கணும், எத்தனை நாளைக்கு சாப்பிடா இருக்கணும். சரி, நடந்த முடிஞ்சு அடுத்த நடக்க போறது பார்ப்போம். நாங்க இதுக்காட்டி அடுத்த வீட்டுக்காக வந்தேன் சொல்லி அடுப்பு மூட்டை வச்சிருவாங்க. அப்படிதான் சத்துக்கலாம், அப்படி சம்பவம் நடக்க இல்லையோ. அதான் பாரு, இன்னொரு விஷயத்தை பாருங்க. கணவனார மனைவி நாங்க கல்யாணம் கட்டி பிரச்சனை வசம் தாண்டி வந்துட்டோம். கல்யாணம் கட்டினாங்க இவ்வளவு காலம் கண்டுபிடிக்க இருக்கோம். சில பேர் கண்டுபிடிக்காதான் தான் கையில் அண்டிப்பாங்க. அப்படி இருந்து நாங்க குடும்பமா இருக்கிறோமா இல்லையா? சேர்த்து நாங்கள் சேர்ந்து கொள்றோம், மன்னிக்கிறோம், சிரிச்சுதான் இருக்கிறோமா? கூடி வழியே போவாங்க இருக்கிறோமா? நான் நடந்த சண்டை என்னைக்கு வழியே போகணுமா? சிரிச்சு கலக்கணுமா? இல்ல, அது மாதிரி இந்த வாழ்க்கையில வர ஒவ்வொரு காரியங்களும் அவை நாங்கள் அந்த நல்ல காரியங்களை நாங்கள் எடுத்து பார்த்து பழகிக்கிறோம். அதாவது இந்த வாழ்க்கையில் வார பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகளை பற்றி நாங்கள் நெடுக அதுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்க கூடாது. சில வேண்டு நாங்கள் சந்தோஷம் இருந்தாலும் பார்ப்போம், அதை பற்றி ஜெயிப்போம், அதுக்காக நன்றி சொல்வோம். நல்லதை நினைத்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணும் போது தாமாகவே தீயது எங்களை விட்டு அகன்று போயிடும். இதுதான் உண்மை. நீங்கள் மறந்து போவாரு நடந்த சம்பவத்தை வச்சு வைச்சு கொண்டிருக்காங்க, சந்தமும் பார்த்து கொண்டிருக்காங்க. கேள்வி கேட்டு வருது என்னட்டு அந்த பழக்கம் இருந்தது பேருக்கு வேறு. சரி, நச்சை சொல்ற போது நீங்க நான் நினைச்சு கொள்ளக்கூடாது, உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுறேன். கூடுதலாக ஆண்டவர் நச்செய்தியானதுக்கு தான் அந்த நச்செய்தியை போதிக்கிறது கூட. ஏன்னா நீ மக்கள் முன் நேர்மையாக இருப்போம்னு சொன்னா நீ திருத்திக் கொள்ளு. அநேகமான சில என்னுடைய ஆத்ம சோதனை நச்சை சொல்லவழிங்க தான் எனக்கு தெரிஞ்சது. அதே நாங்களும் அதையும் நான் பழகி கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லணும், குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம் சொல்லி. இந்த குடும்ப ஜெபத்து செய்து கொண்டு வந்தாலும் கூட தான் சண்டை வந்தாலும் சிலவோட மன்னிங்கன்னு மன்னிப்பு காட்டி பரவாயில்ல, அந்த ஜெபமானது என்ன செய்யும், அப்படியே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்க வைத்திடும், சந்தோஷமா வாழ வைக்கும். ஒரு நாள் பிடிச்சிட்டு நான் குடும்ப ஜெபத்தை நான் தொடர்ந்து செய்வாங்க. சிலவோட ஆரம்ப காலத்தில் குடும்ப ஜெபம் செய்யும்போது நீங்க கவனித்து பாருங்கள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்து உண்டு. சண்டை வந்தாலும் பரவாயில்ல, குடும்ப ஜெபத்தை செய்து பாருங்கள், சிலவோட 6 மாசத்துக்கு பிறகு நடத்தது வாழ்க்கை உங்களுக்கு மிக முக்கியமானது. அநேகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தான் வழிபாட்டுக்கு வருகிறார்கள் எனக்கு தெரியும். நான் வயசு போய் சாகரம் கடவுள்கிட்ட போக முடியும், வாராங்க மிச்சம் குறையும். ஆனால் பெண் எத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகளுக்காக தான் கூடுதலாக இன்றைய நாட்களில் அநேகமான நாட்கள் வழிபாட்டு வந்து கொண்டிருக்காங்க. ஒரு காலத்துல அம்மா வரவனும் அக்கா வரவனும் தங்கச்சி வரவனும் கொஞ்சம் வரவனும் பிரிசன் வரவனும் இலங்கையில என்று சொல்லி வழிபாட்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் அப்படின்னு அயலாலும் வந்து சேர்ந்து இப்ப பிரச்சனை என்ன சொன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை. அடுத்த பிரச்சனை என்னச்சுன்னா அந்த புள்ள கல்யாணம் கட்டுமா, இந்த நாட்டில் கல்யாணம் கட்டுற வாழ்க்கையே இல்லாம போகுது. அது அப்படி ஒரு பிரச்சனை. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்க கவனமா ஜெபம் பண்ணோம், பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுவோம்னு நாங்கள் ஜெபம் பண்றோம். நல்லது நல்லா படிக்கணும்னு ஜெபம் பண்றோம், நல்லது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஜெபம் பண்றோம், நல்ல அதுக்குள்ளே நுணுக்கமாக நாங்கள் ஜெபம் பண்ண வேணும். எங்க நல்ல வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது குறுக்கு வழியில சம்பாதிக்க வேலையா இருக்கக்கூடாது, நேர்மையா உழைக்க வேலை வாய்ப்பா இருக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை துணை எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைக்கு அமையணும் என்று சொன்னால் நல்லது நல்ல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், அல்லது நல்ல குணசாலியா இருக்கலாம், குடிவர் இல்லாதவனா இருக்கலாம், ஆனா அவன் கிறிஸ்தவனா இல்லாட்டி எல்லாமே முடிச்சு வளர்ந்து போவாய். இன்றைய நாட்களில் குறிப்பா கத்தோலிக்க மக்களுடைய பெற்றிய பிள்ளைகள் நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல வரம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு ஜெபிக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க ஒரு துணை எங்களுடைய பிள்ளைக்கு வேணும் என்று ஜெபம் பண்றது இல்லவே. நான் கூட அந்த உண்மையை இப்பொழுது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாதான் எனக்கு மண்டிடப்பட்டது. அதுக்குள்ள நான் குடும்ப ஜெபத்தில் அப்படி சொல்லி என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசமா இருந்து நம்ம ஊழியம் செய்யற மாதிரி ஒரு விசுவாசமான ஒரு கத்தோலிக்க ஒரு வாழ்க்கை துணையை என்னுடைய மண்டலுக்கு தாரணும் நான் ஜெபம் பண்ணேன். அதுபோல் நீங்களும் ஜெபம் பண்ணுவோம். நாங்க எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், ஒரு அருமையான கண்ணுக்கு பார்வையான மாப்பிள்ளையோ பொம்பளையோ இருக்கலாம், ஆனால் சமயத்துல வந்து 2000 மனுஷன் அந்த குடும்பத்துக்கு எங்கேயோ எப்பயோ பிரச்சனை வந்தே தீரும், தவிர்க்கவே முடியாது, மறந்து போவாரு என்று சொன்னால் ஆண்டவருடைய பரிசுத்தோடு கூட அவர்கள் அதை நாங்கள் அடுத்த சமயத்தை நாங்கள் தாழ்த்தி கூறவில்லை, அது சரிவராது வேதத்தில் அது விடமே இல்லை. நாங்க ஜெபம் பண்றோம், நீங்க கவனமா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வாசிக்கிற போது கவனமா வாசிக்கணுமோ அது போது ஜெபம் பண்ற போது நாங்கள் கவனமாக ஜெபம் பண்ணுவோம். அடுத்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குவாங்க, என்னுடைய தேவன் என்ன ஒன்று இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனை அதெல்லாம் இன்றைக்கு கஷ்டப்படுறோம், இன்றைக்கு வேணப்படும், நாளைக்கு செய்வது அந்த அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து சில தியாகங்களையும் நாங்கள் செய்ய பழைய கொள்ளணும். எனக்கு வார சம்பளமே மட்டும் அதுக்கு காரம் வாங்கி அதுக்கு இன்சூரன்ஸும் கட்டி அதுக்கு பெட்ரோல் அடிச்சு ஓடுறதுன்னா மேலதிகமான செலவு. இப்ப இந்த நேரத்துல எனக்கு அந்த கார் ஓடணும், கிரெடிட் கார்டுல இருந்து பெட்ரோல் அடிச்சு கார் ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. என்ன செய்வோம், சரி இதுக்கு ஒரு வழியான மட்டும் நாங்க வர நிப்பாட்டு பஸ்ல போகணும் சொல்லு. இதை நீங்க செய்வீங்களா, இதை பார்த்து ஆண்டு வழியை தொடர்பு இதான் முக்கியமான இப்படித்தான் நாங்கள் கடந்த மேலிருந்து ஆண்டுகளுக்கு விழுந்த சேர்ந்த அந்த டாக்டர் சீட்டு சுத்திகள் விழுந்தவங்கள அது பாவம், அது அப்படி வேணாம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க கடந்து போகணும், புள்ள வளர்ந்து புள்ள உழைச்சி கடந்து போகணும்னு நினைக்காங்க. நான் பட்ட கடனை நான் தான் தீர்ப்போம், அந்த அந்த வைராக்கியம் கொடுத்திருக்கோம். ஆனால் அதை பிறப்படுத்தி அதை செய்து முடிப்பார். நான் எதிர்பார்க்கணும், அது எனக்கு நடந்து கொண்டு அது அவங்களோட பகிர்ந்து கொண்டு பள்ளி அந்த விசுவாச வாழ்க்கை கொடுக்குவான். அதாவது அந்த ஆதி காலத்திலேயே ஆண்டு விசுவாசத்துக்கு பழி வச்சுட்டு எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் ஆபரணத்தில் அவன் கற்று அதை பற்றி எழுதப்படாவிட்டாலும் நிச்சயமாக ஆபரணத்துக்கு தான் அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இல்லாட்டி அந்த வண்டியில வந்திருக்காரு, எகிப்து நாட்டு பொண்ணு வேற போக முடியாது. நாங்கள் இந்த வழிபாட்டுக்கு வாங்க எத்தனை நச்சரிக்கை கேட்டோம், தவறான நச்சரிக்கையோட அருமையா பெருமையா போய் கொண்டு திருப்பி பாருங்க. இந்த அருட்சுடரை கொண்டு கூட்டு வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் வருது உடல் திரட்டி பாருங்க. அது எத்தனை கதை இருக்கு, புள்ள வளர்ப்பு பற்றி இருக்குது, தாய் வளர்ப்பு ஒற்றுமை பற்றி இருக்குது, எத்தனை விஷயம் இருக்கு. திரும்ப இருக்க போயிட்டு தட்டி பாருங்க, எத்தனை செய்தி வருது, எத்தனை பாடல் வருது. அந்த இந்தியா பாடுற செய்தி அவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு. அதை விட அந்த சவால் அவ்வளவு தூரம் கண் பிடிச்சி பா எனக்கிட்ட போட்டு கொண்டு சில அந்த சில போல ஆண்டவர் நச்சரியங்கள் செய்ய மறுபுலத்துல உடனே உணர்ந்து விட்டுற முடியும். இல்லை கச்சு ஓ என்ன சொன்னா இந்த போனவர் என்ன தெரியும் மனம் மாறாத மட்டும் நினைவுப்பட்டத மக்களை நியாய தீர்ப்பார்கள் சொன்ன மாதிரி மோசே வந்து நியாய தீர்ப்பார்கள் சொன்ன மாதிரி சில விட நியாய தீர்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் விலகல் மதிப்பணி ஒண்ணு அதை நாங்கள் சில தியாகம் செய்யணும். எதையாக உண்டை நாங்கள் தியாகம் செய்தால்தான் ஆண்டுடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும். இந்த கட்டத்தில் நாங்கள் உடல் பார்ப்போமா இருந்தால் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம், நான் வாசிக்கிறோம். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர் உற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலையிழந்த உங்கள் நம்பிக்கையும் மேம்பிக்கப்படவே பேரடைவீர்கள். எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானதா இல்ல அந்த வழிவாச்சுவார் அதுக்குரிய பலனை நாங்கள்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று பேசுறது முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் மட்டும் பக்கம் 442 புதிய மொழி பெயர்ப்பு. இப்பொழுது சிறிது காலம் தான், நிரந்தரம் இல்ல. திரும்ப வாசிக்கிறோம். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர் உற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். கஷ்டமாக தான் இருந்தது, பரவாயில்ல, பேருவகை கொள்வீர்கள், பெரிய மகிழ்ச்சி அடைவீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விளைவேந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர்கள். நாங்கள் அந்த கஷ்டம் எல்லாம் நிரூபிக்கப்படுவதற்காக மக்கள் மத்திய சாட்சியாக சொல்வதற்காக மக்களை மற்ற மக்களை வாழ்ந்து கூட்டிக் கொண்டு வருவதற்காக இவ்வளவு கஷ்டத்துக்களையும் பிரச்சனைகளுக்கும் துன்பத்துக்களையும் வாழ்ந்து காட்டினான் இப்படி கடவுளோடு இருக்கிறார் என்று அந்த வாழ்க்கை அந்த சாட்சிய வாழ்க்கையும் இருக்கும். அப்ப இந்த இதுல வந்து நம்பிக்கை எதிர்க்கும் எனக்கு இது இப்படி இன்றைக்கு இப்படி நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு கை தருவார், ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், எனக்கு ஒரு வழியை காட்டுவார், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செய்கிற ஜபம் நாங்கள் எதிர்கொண்டுகிற சோதனைகள் தான் எங்களுக்கு விடவேறுமே தவிர அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கி விடுவோமா இருந்தால் எங்களுக்கு விட கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் மறந்து போகிறோம். எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முக விசுவாசம் நம்பிக்கையை தூங்கியது, ஆண்டுகளை கடைசியிலே கைவிட மாட்டாங்க அந்த நம்பிக்கையில எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை அமையவன். அப்படி அமைத்தால் தான் என்ன நடக்கும். யாக்கோபு எழுதியிருவோம் முதலாம் அதிகாரம் 12 வசனம், யாக்கோபு எழுதியிருவோம் முதலாம் அதிகாரம் 12 வசனம். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் போர் பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த ஆகாருடைய பிள்ளையை பெரிய இனமாக வளர செய்வேன் பெருக செய்வேன் சொன்னாரோ அப்படி எங்களுக்கும் சில மாற்றத்தில் தரும். நீங்க ஜெபத்துல காத்து பாருங்க, ஆண்டவர் உங்களோட சொல்றது உங்களோட பேசுறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி அது உலங்கு ஆரம்பத்தில் சிலவோட உலங்காக இருக்கலாம். போ போ உலங்கு. நாங்கள் ஒரு காலத்துல நல்லா கட்டி எழுப்பப்பட்ட ஒரு குழுவாக ஜெபக்குழு இருந்தது. எங்களோட குழுவை பார்த்து நாங்களே பரிதாபப்படுறோம், உடைஞ்சு போ நாங்களே பரிதாபப்படுறாரு. ஆண்டவர் நோக்கத்தோட அனுப்பிச்சு அதை புரிய விட மாட்டேன், திரும்பவும் ஆண்டர் கட்டி விடுவார். அந்த நோக்கோட நாங்க இன்றைக்கு நாங்கள் உள்ள ஆண்டவருக்காக சீவித்து கொண்டிருக்கோம். அந்த நோக்கத்துல நீங்களும் திரும்பவும் இந்த ஹோல் நிறையக்கூடிய அளவுக்கு ஆண்டு அந்த எங்களுடைய ஜெபக்குழு கட்டி வளர்க்கும். தவறு செய்யறேன், எல்லாரும் தவறு செய்யறான் இங்கே இருந்துச்சு. அதை வந்து பார்ப்போம், நான் என்ன தவறு செய்வேன், இந்த குழு வளர்ச்சிக்கு நான் என்ன தவறு செய்வேன், அதை ஆண்டுகிட்ட அனுப்பிடுவோம். ஆண்டவர் திரும்ப அதை மன்னிச்சு திரும்ப எங்களை கட்டி எழுப்பார், திருச்சியை கட்டி வளர்ப்பார். முக்கியமானது அதே போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஏன் எங்களுக்கு அடிக்கடி எங்க குடும்பத்துக்குள்ள சிக்கல், ஏன் எங்களுக்கு கோ ஆடையால் பார்த்தனும் ஓவம் வருது, என்ன சிலவிட ஆளை பார்த்தாலே ஓவம் வருவேன். கரைச்சா கூட அந்த கேட்கிற கேள்வியும் கூட அந்த தனியாக மறுமணம் சொல்ல மாட்டேன், எரிஞ்சு கொண்டு மறுமணம் சொல்ல. அப்ப நான் யோசிப்போம், ஏன் நான் அப்படி பேசுறேன், ஏன் அந்த கேள்விக்கு நான் தனியாக மறுமணம் சொல்லக்கூடாது, நான் அப்படி நாங்கள் யோசிக்குமா இருந்தால் ஆண்டவர் எங்களோட பேசுவேன். திரும்ப அதனோட அமைதியாக சமாதானமாக வழிநடத்த தொடங்கி விடுவாங்க. ஏன்னு சொன்னால் விசாரணத்தில் ஒரு தந்திரமான செயல்பாடு இருக்குது. எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் இன்னொரு பேச வச்சு எங்களை பாவத்தை அந்த சவாப்ப நான் கூட சிலவோட மனசிய எரிச்சல் ஊடகக்கூடிய மாதிரி பேசணும்னு சொன்னா நான் எனக்கு எதிரியா என்ன அறிஞர் நான் பேசுவேன். ஆனா அதை கேட்டு அவன் ரெண்டு மடங்கு ஐநூறு இருக்குவேன் அப்படிதான் நடக்கல குடும்பத்துக்கு. நாங்க ஒரு முளப்பாஞ்சோட மற்ற ரெண்டு முளப்பாயிருவேன். இப்படிதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வாழ். அப்ப இதை நாங்கள் அவன் பிரச்சனை வாழும் யோசிக்க கஷ்டம் தான். அதுதான் சொல்றோம் குடும்ப ஜோதி சொல்லி. இந்த குடும்ப ஜோதத்துல நீ கொஞ்ச நேரம் தியானத்துக்கு இருப்பீங்கன்னு சொன்னா தியானிச்சு தியானிச்சு பாரு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சிக்கல் எனக்கு வந்தோம், இந்த குடும்பத்துக்குள்ள கூட நடக்கன்னு செஞ்சா ஆண்டவர் கூட நிச்சயம் பேசுவேன். அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்றேன், ஆண்டவங்களை சந்திப்பேன், ஆண்டவங்களோட பேசுவேன், உங்களை குடும்பங்களை நுழைவு ஆசை இருக்கு. ஆனா திரும்ப சொல்றேன், முந்தியும் சொல்லிடும் குடும்பமாக இருக்கும் கணக்கு வேணாம். கொஞ்சம் முழு சிவமாலையும் சொல்லணும்னு நினைக்காங்க, இப்ப பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் முழுக்க வாசிக்கணும்னு நினைக்காங்க, வேணும் மட்டும் ஒரு பரிபவம் வந்து ஒரு வீரிய சம்பந்தம் சொல்லுங்க. அது ஒரு ரூபாய் வார்த்தை சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பேசுறேன் வாசிக்கிறேன், அந்த ஒரு வசனம் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தொடும். அக்க சாத்திர புத்தகங்களுக்கும் அவங்களுக்கு பார்க்காங்க, நல்ல நல்ல புத்தகம் அந்த டயரி அங்க இருக்கு, ஏன்னா தேசமாக வர பாலசி வாங்க நல்ல விஷயம் இருக்கு. மூன்று வாசகம் இருக்கு, சில சீதனை இருக்குது. வடிவாக நீங்கள் குடும்ப ஜோதிடர் பயன்படுத்தலாம், நீங்கள் பலன் பெறத்தக்கதாக அது உங்களுக்கு இருக்கும். பிரயோகத்தினர்
நாம் அனைவரும் மட்டத்தில் என்று மீண்டுமாய் ஒரு பாடலை பாடி ஜபத்துக்குள்ளே செல்வோம். நெருக்கடி வேலைகளிலும் நமக்கு பதில் தகுந்த இறைவனை பார்த்து உற்சாகமாக அந்த பாடல்களை கொண்டிருக்கிறோம். நெருக்கடி வேலையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார், நெருக்கடி வேலையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார், என் மனதை பந்தலை ஆண்டவர் தந்தருள்வார், மனதின் பந்தலை ஆண்டவர் தந்தருள்வார் என்று கேளுங்கள், ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று கேளுங்கள், ஆண்டவர் நிறைவேற்றுவார். Yeah.
பரிசுத்தமான நல்ல தகப்பனே, ஜெபங்களை ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் காண்கின்றது ஆண்டவர், நீர் கண்டதனால்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய கண் பார்வையிலிருந்து நீர் எங்களை மறைத்திருக்கிறீரா என்றால் நாங்கள் இந்த இடத்தில் ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது ஆண்டவர். உங்களுடைய கண் பார்வையில் எங்களை நீ பராமரித்து வருகிறீர் ஆண்டவர். நீர் எங்களை விசாரிக்கின்றவனாக இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், இப்பொழுது எங்கே வாழ்கிறீர்கள் என்று கேட்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட நீ எங்களோடு கேட்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எத்தகைய தன்மையில் இருக்கிறது என்று நீர் எங்களை விசாரிக்கிறீர் ஆண்டவர். எங்கள் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று நீர் எங்களை கேட்பது போல் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உண்மை காண்பொருட்டார்கள், எங்கள் கண்களை திறந்து விட மாட்டவர். உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் தெரிகிறவர் உண்மையாக இருக்கோம், ஆனால் எங்கள் கண்களுக்கும் நீர் தெரியவும் மாட்டது. நீ ஆண்டவர்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களோடு நீர் பேசும் மாட்டது. எங்களை நீ விசாரிக்கின்றவனாக இருக்கிறேன், எங்களை எத்தனையோ தடவை சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்தும் திரும்பவும் ஆண்டவரே, நாங்கள் வழிதப்பி இருக்கிற போன காலங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆகாரே ஆண்டவரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று விசாரித்தது போல், உனக்கு என்ன நடந்தது என்று விசாரித்தது போல், ஆகாரனை கண்டுகொண்டது போல் ஆண்டவரே எங்களை விசாரித்து எங்களை கண்டுகொண்ட நல்ல தேவனே, நாங்கள் எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே கற்றுக்கொண்ட விசுவாசத்தின் படிப்பினைகளை தொடர்ந்து கடைபிடிக்கத்தக்கதாக நீ எங்களோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திரு இந்த வழிபாடுகள் வழியாக ஆண்டவரே நீ எங்களோடு வார்த்தை கொண்டு பேசி இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் வார்த்தை எங்கள் மத்தியில் எங்களுக்குள் செயல்படவும் அது மக்கள் மத்தியில் பலன்படுத்தவும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் வல்லமையோடு எங்களை எடுத்து பாவிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்து வந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு எல்லோரையும் ஆண்டவரே பேர் பேராக தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துடைய தொழில்துறைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையை ஐக்கியத்தை சமாதானத்தை புரிந்துணர்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் விசேஷமாக உம்மிடத்தில் கலந்து பேசியது போல் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைக்கும் போது அந்த வாழ்க்கை துணை எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு உகந்ததாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்றதாக ஒரு அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து கிடைக்கத்தக்கதாக அந்த வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு அமையத்தக்கதாக நீ எங்களை கிருபை பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் மக்கா ஊதியம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணம் செய்த ஒவ்வொருவரையும் நீ விசேஷமாக சந்தித்து ஒவ்வொருவருக்கும் நீ புதிய ஆற்றல்களை புதிய புதிய வல்லமைகளை நீ கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலத்துக்கு நேரத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு வந்திருக்கிற மக்களுக்கு ஏற்ற வகையில் ஊழியம் செய்யத்தக்கதாக அந்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையோடு எடுத்து பாவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கேட்டுக்கொண்டவர் உங்களுடைய வழிபாட்டை நாங்கள் சுதந்திரமாக செய்வதற்கு ஆண்டவரே, அன்றைய நாட்டில் எகிப்து நாட்டில் எங்கள் மக்கள் நம் தேவனுக்கு பழி செலுத்த அவர்களை அனுப்பிவிடும் என்று சொன்னது போல் நாங்கள் உமக்கு சுதந்திரமாக வழிபாடு செய்ய எங்களுக்கு ஒரு இடத்தை தாரும் என்று கேட்கிறோம் ஆண்டவர். நாங்கள் என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது, நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்தாரு, நீ தரும்போது அதுக்கான சகல வசதிகளை நீ செய்து கொடுப்பேன் நான் நம்புகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே தாமீது உமக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பிய போது ஆண்டவரே அவன் அந்த ஆலயத்தை கட்டாவிட்டு அவன் மகனை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டுத்தீர் ஆண்டவரே. ஆனால் தாவீதுக்கு அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு வேண்டிய சகல படங்களை நீர் அமைத்துக் கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய பொன் பொருள் யாவற்றை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய கருதுகளாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, வேலையாட்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீரை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் வழிபாடு செய்வதற்கு இடத்தை நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தரும்படி கேட்டுக்கொள்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் அசைவுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற சகல விண்ணப்பங்களையும் நீ கேட்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைய நாளில் அநேகமான விண்ணப்பங்கள் ஆரம்பத்தில் தரப்பட்டது ஆண்டவரே. இப்படி அந்த விண்ணப்பங்கள் எங்கள் ஞாபகத்தில் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை உம்முடைய பாதத்தை வைத்திருக்கிறோம். நீ மறக்கிற தேவன் அல்ல, நீ மனம் மாறாத தேவன் ஆண்டவரே. அந்த விண்ணப்பங்களுக்கு நீ நிச்சயமாக ஆண்டவரே பல்கொடுக்கும்படி திரும்பவுமாண்டவர் பிள்ளைக்குரிய அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோமாண்டவர். அதுபோல் காகிதத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை கொட்டிய வார்த்தைகளாக நாம் நினைக்கிறோம். உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பி வைத்த வார்த்தைகளாக நாம் நினைக்கிறோம் ஆண்டவர். அதை விண்ணப்பத்துக்கு செவி கொள்ளும் ஆண்டவர், செவி கொள்ளும் ஆண்டவர். எங்கள் தாய் நாட்டை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர், எங்கள் மக்களை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். இந்த கனடா தேசத்தை ஆசீர்வதியும், உங்களுக்கு அடக்கலம் வந்த நாட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு நீ வழிகாட்டியா தந்த சகோதரன் தவறான நீ பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். புது பொலிவோடு ஆண்டவர், புதிய உற்சாகத்தோடு உம்முடைய குறி ஆமையானவர் எல்லா மக்கள் மீதும் ஊற்றப்பட்டு திரும்பமாக ஆண்டவரே சகல மக்களும் இயக்கத்தக்க வகையில் உம்முடைய சாட்சியராக இருந்து பிரகாசித்து உம்முடைய மக்களாக நாங்கள் மக்கள் மத்தியில் நச்சை சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டமாக ஆண்டவரே இந்த கத்தோலிக்க தாமல் புதுவான குடத்தை திரும்பவும் புதுப்பிக்கும்படி எல்லாம் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. திரும்பவும் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கொடுப்பறை உம்முடைய கடனங்களோடு எங்களை தாங்குபடி நடத்த வந்தது எல்லாம் இயேசு நாமத்தில் அன்போடு கேட்டு நிற்கோம் நல்ல பிதாவே.
ஆபிரகாமின் வழி வேளையில் இயேசுவே பலியா, ஆபிரகாமின் வழி வேளையில் இயேசுவே பலியா.
வாழ்த்து பலகளை திறந்து இந்த காணிக்கையை நிறைவேற்றிக் கொண்டாண்டவர். நாம் அன்று தாவீது இருக்கிறது போல நமக்கு ஒரு நிரந்தர இடத்தை நமக்காக வைத்திருக்கின்றே அதை பகுதி சீக்கிரத்திலே முதல் சித்தத்தின் பிரகாரம் முதல் நிறத்திலே அதை காட்டப்படுவதற்காக உமக்கு நன்றி கொள்கிறோம். இங்கே இந்த காணிக்கையில் பங்கு பெற்ற அனைவரையும் நீரை நிறைவாக ஆசீர்வதிக்கும். மென்மேலும் இந்த பணி வளர எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிக் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
காற்று போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டு மூடுவாய். காற்று போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டு மூடுவாய். வாக்களித்த நாட்டிலே செலுத்து வளருவாய், வாக்களித்த நாட்டிலே செலுத்து வளருவாய். தேவன் அந்த போல
Thank you.